ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம். சூத்திரம் 9. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம பார்வதி பதயே நகர மகாதேவா. என்பவர்களே, சிவஞான போதத்து 8 சூத்திர சிந்தனையிலே இருந்து வருகின்றோம். 9 சூத்திரத்தை தொடங்கிக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஏற்கனவே கூறியது போல சூத்திரங்களின் மைய கருத்து நமக்கு நினைவிலே தங்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய தொடர்ச்சி விளங்கும். முதல் சூத்திரம் இருப்பது பொது அதிகாரத்தில் பிரமாண இயலில். பொது அதிகாரம் என்பது உயிர்களின் பெத்த நிலையை கூறுவது, கட்டு நிலை. அதாவது உயிர்கள் பாசத்தை சார்ந்திருக்கக்கூடிய நிலை. உண்மை அதிகாரம் என்பது முத்தி நிலையை கூறுவது, வீட்டு நிலை. அதாவது உயிர்கள் சிவத்தை சார்ந்திருக்கும் நிலை. இந்த பொதுதிகாரத்திலே முதல் இயல் பிரமாண இயல். பிரமாண இயலில் 3 சூத்திரங்கள். அவை முப்பொருள்களை நிச்சயம் செய்கின்றன. முறையே முதல் சூத்திரம் பதிப்பொருளை நிச்சயம் செய்கின்றது, 2 சூத்திரம் பாசப்பொருளை நிச்சயம் செய்கின்றது, 3 சூத்திரம் பசுப்பொருளை நிச்சயம் செய்கின்றது. அவை உள்ளன என்று தகுந்த ஏதுக்கள் காட்டிய அனுமான பிரமாணத்தின் துணை கொண்டு அந்த முப்பொருள்களின் இருப்பினை நிறுவுகின்றன. அதிலே முதல் சூத்திரமானது காணப்படும் உலகை கொண்டு காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூறுகின்றது. காணப்படும் உலகம் அவயவப்பகுப்புடையதாக இருப்பதாலும், பல்வேறு வகைத்தாய் சடமாக இருத்தலானும், சுட்டி அறியப்படுதலானும், இந்த காணப்படும் உலகம் ஒரு காரியப்பொருள். காரியப்பொருள் ஆகையினாலே அது முத்தொழில்படுவது, தோற்றம் இருப்பு அழிவு முத்தொழில்படுவது. ஆகையினாலே ஒரு நிமித்தகாரணனால் தோற்றுவிக்கப்பட்ட பொருள் என்று சொன்னார். நிமித்த காரணனாலே தோற்றுவிக்கப்படும் காரியப்பொருள் எல்லாமே அது தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பே முதல் காரணத்தில் இருப்பவைதான். எனவே உள்பொருள் தோற்றிய திதியே என்றார். அது தோன்றும், அது அந்த தோன்றிய உலகம் தான் ஒடுங்கும் காலம் வரும்பொழுது ஒடுங்கும். அப்பொழுது அந்த மொத்த உலகமும் ஒடுங்குவதற்கு ஆதாரமாயிருப்பவன் சிவபெருமான், அவனை ஒடுங்கி என்றார். அந்த ஒடுங்கியிடமிருந்து உலகம் மீளவும் தோன்றும். ஏனென்றால் உயிர்களை பற்றியுள்ள ஆணவமலம் நீங்காமையினாலே அது நீங்கும் பொருட்டு மீளவும் தோன்றும். அப்போ ஆணவமலம் நீங்கும் முன்னூட்டி அந்த உலகத்தை ஏன் ஒடுக்கினார் என்றால், உயிர்களை இழைப்பாற்றும் பொருட்டு ஒடுக்கினார். கல்வி கற்கும் பொருட்டு தான் பள்ளி செல்கின்றோம். ஆனால் கற்று முடிக்கும் வரை, சான்றிதழ் பெறும் வரை பள்ளிக்கூடம் தொடர்ந்து நம்மால் போய் கொண்டிருக்க முடியாது. இடையிடையே ஓய்வு, பிறகு கோடை விடுமுறை, இந்த மாதிரி பெரிய ஓய்வு. அந்த மாதிரி கோடை விடுமுறை மாதிரி ஒரு ஓய்வு வச்சுக்கோங்களேன். மகாசங்காரம், நிவர்த்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தியதி, இதை என்னும் 5 கலைகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய எல்லா புவனங்களையும் எல்லா தத்துவங்களையும் ஒடுக்கி விடுகின்றார். கடைசியில் 5 கலைகளுமே மாயை ஒடுங்கி விடுகின்றன. முதல் காரணம் மாயை தவிர வேற எந்த காரிய பிரபஞ்சமும் அப்ப இல்லை. ஆகவே அப்படி ஒடுக்குபவனே பரம்பொருள், ஏனையோர் பரம்பொருள் அல்லர். ஆகையினாலே ஏன் ஒடுக்கினார் என்றால், உயிர்களை இழைப்பாற்றுவதற்கு. அதுல இது வந்து ஒரு எளிதான ஒரு விளக்கம். இதுவும் சரியான விளக்கம் தான், கொஞ்சம் எளிதாக இருக்கும் அந்த விளக்கம் புரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னும் அரிதா ஒரு விளக்கம் சொல்வார்கள், என்னவென்றால் உயிர்களின் கண்மவளத்தை பரிவாகப்படுத்துற பொருட்டு அப்படிமாங்க. இது கொஞ்சம் அரிய விளக்கம். இழைப்பாளர் பொருட்டுனா எளிதா இருக்கு இல்லையா? கண்மவளத்தை பரிவாகப்படுத்துற பொருட்டு அப்படின்னா என்ன, எதை பற்றி அவர்கள் சொல்கின்றார்கள் என்று நான் கருதுவது நான் சொல்கின்றேன். அதாவது உயிர்கள் எஞ்சியுள்ள வினைப்பலன்களை அனுபவிக்க வேண்டும். ஒரு மகாசங்காரத்துக்குள்ள உயிர்கள் பலமுறை பிறந்து இருக்கும். நாம பிறந்து இறந்து கொண்டிருப்பது பிறவியில் சொல்வது, அது ஒரு பக்கம். ஒருத்தர் இறந்துட்டா உடனே உலகமே அழிஞ்சு பேர் தான் இல்லை. ஆனால் உலகமே அழிவுன்ற நிலை, அது ஒரு தனி நிலை. அந்த உலகம் தோன்றி எல்லா உலகமும் ஒடுங்குவதற்கு இடையில் எத்தனையோ பிறவிகளை நானும் எடுத்தாச்சு. உலகத்தை ஒடுக்காச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒடுக்க முடிந்த பிறகு எஞ்சி இன்னும் வினைகளை ஆன்மா செய்திருக்கின்றது, அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது. பிரணயாகலருக்கு அப்ப முத்தி கட்டி விடுகின்றது. மகாசங்கார காலத்தில் அவர்கள் மலநீக்கம் பெறுகின்றார்கள். எனவே பிரணயாகலன் பெறுகின்றார்கள், இருமணம் உடையவர் சொல்றாங்க. ஆனா மும்மனமுடைய சகல ஆன்மாக்களுக்கு இன்னும் வினைகள் இருக்கின்றது, இருக்கின்றன. அப்ப அந்த வினைகளை அவற்று அந்த ஒவ்வொரு வினையும் ஒவ்வொரு காலத்தில் தான் பலன் கொடுக்க முடியும். வினை என்பது காலத்தோடு இணைந்திருப்பது. அதான் வையாபுரி ஐயாவர்கள் அருமையாக சொன்னார்கள். நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஐயா, நான் நல்வினையும் சொல்லுவேன் தீவினையும் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி, சுவாரஸ்யமா ஒரு கேள்வி எழுப்பினாங்க. நீங்க நல்வினைங்க எங்க, தீவினைங்க எங்க? நான் ஒரு வினையும் செய்யல, சும்மா உட்கார்ந்துருக்கேன். இப்ப என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க பாப்போம், நல்வினை செய்யறானா தீவினை செய்யறான்னு அப்படின்னு சுவாரஸ்யமா ஒரு கேள்வி எழுப்பினாங்க என்கிட்ட. நான் உடனே திருதிருந்து முடிச்சேன், வேற என்ன தெரியும் எனக்கு. உடனே சொன்னா, வினை என்பது எப்போதும் காலத்தோடு இணைந்திருப்பது. அப்போ அந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளாமல் வீணாக்கினால் அது ஒரு தீவினை என்று சொன்னார். சும்மா தான் இருக்க, யாருக்கு என்ன கருதம் செய்யலே அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த காலத்தை வீணாக்குமால் அது தீவினை என்று சொன்னார்கள். எதுக்காக சொல்றேன்னா, அந்த வினைங்கிறது காலத்தோடு இணைந்தே இருப்பது. அப்ப எஞ்சியுள்ள வினைகளை அனுபவிப்பதற்கு ஒரு உரிய காலத்தை காலம் வர வேண்டும். அந்த காலம் வர கூட்டி வைக்கிற வரைக்கும் இந்த ஓய்வுகள்லாம் நீ எல்லாம் ஓய்வில் இருங்க அப்படின்னு சொல்லி இளைப்பாற்றுகின்றார். அதனால இளைப்பாற்றுதல் கண்ம வளத்தை பரிபாகப்படுத்துதல் ரெண்டும் ஒரே பொருள் தான் வருது. ஆக இப்படிப்பட்ட பெருஞ்செயலை எவன் செய்ய முடியுமோ அவன் ஒருவனே பரம்பொருளாக இருக்க முடியும். ஏனையோர் பரம்பொருள் அல்லர்னார். சிவபெருமான் பரம்பொருள்ங்கிறது ஒடுங்கி மனத்துள்ளதாமலே பெறப்பட்டதுங்க. ஏன்னா ஒடுங்கிங்கிற பெயர் கொடுத்ததுனால அவன் பரம்பொருள் முடிஞ்சது. அந்த மாதிரி ஏன் சொன்னார்னா, அவன் ஒருவனை தவிர மற்றவர் எல்லாம் பரம்பொருள் நிலையிலே இருக்க முடியாது. அப்ப நாம ரெண்டு பொருள் தான் சொல்றோம், அறிவுடைய பொருள் ஒன்னு பதி இன்னொன்னு பசு சொல்றோம். அப்ப அவன் ஒருத்தன் தான் பதினா, மத்த சித்து பொருள் நீங்க எதுல சேர்ப்பீங்க? பசுவை தான் சேர்க்க முடியும். பசுவுக்கும் பதிக்கும் இடப்பட்ட நிலையில ரெண்டு பொருளும் கிடையாது. பதி அல்ல அப்படின்னாலே பசுக்கள் தான். அதனாலதான் நம்ம தெளிவா இருக்கும் சிவபெருமானே பரம்பொருள். அது வள்ளுவரும் சொன்னார், அதை வந்து அறிவுடையவர்களை துதித்தார் அப்படின்னு எத்தனையோ புதுமையான விளக்கங்கள்லாம் பார்க்கிறோம். கடவுள் வாழ்த்துக்கு கடவுளை துதிக்கவில்லை, அறிவுடைய சான்றோர்களை துதித்தார் அப்படின்னா சொல்றோம். அறிவுடைய சான்றோர்னா ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய ஆசிரியர் சான்றோர் தான் சொல்லுவாங்க இல்லையா. எங்க ஆசிரியர் நான் துதிச்சுக்கிடுவேன், உங்க ஆசிரியர் நீங்க துதிச்சுக்கோங்க. அங்க என்ன சொல்லியிருக்காரு, அநேக ஈஸ்வரவாதத்தை வள்ளுவர் மறுத்திருக்காரு ஒரு குரல்ல. என்னன்னா, தனக்கு ஓமை இல்லாதான் அப்படின்ட்ட. தனக்கு ஓமை இல்லாதானா அப்ப அப்படி ஒரே ஒரு பரம்பொருள் தான் இருக்க முடியும். அறிவுடையார் பலரை புகழ்ந்தார்னா தனக்கு ஓமை இல்லாதானே எதுவும் சொல்ல முடியும். ஒவ்வொருவர் ஒவ்வொரு துறையில் வள்ளுவர்களாக இருப்பார்கள். ஆனால் எந்த ஒரு கண்ணோட்டத்தை வைத்து பார்த்தாலும் எந்த ஒரு நிலையிலும் பரம்பொருளுக்கு இணையாக இன்னொரு பொருளை சொல்ல முடியாது அப்படிங்கறத வள்ளுவர் தெளிவா இருக்காரு. தனக்கு ஓமை இல்லாதான். ஏன் அவன் தரக்கூடிய அந்த அவன் மனக்கவலையை தீர்த்து வைக்கான்னா, மத்த எத்தனையோ பொருள் இருக்கு அதெல்லாம் மனக்கவலை ஏன் தீர்க்க மாட்டேங்க அப்படின்னா, மத்த எந்த பொருளும் அவன மாதிரி இல்லையே, அதனால அவன் ஒருத்தனாலதான் மனக்கவலையை தீர்க்க முடியும் என்று அங்கே அநேக ஈஸ்வர மாதம் வேற்றுமைப்பட்ட வகையிலே பிறவியிலே செலுத்துகின்றானே. அப்பதான் ஒரு கேள்வி கேட்பாங்க, என்னையா ஒரே மாதிரி படைக்காமல் பறவை என்றும் பசு என்றும் மனிதர்கள் என்றும் இப்படி பலவிதமா படைத்திருக்கின்ற, படைத்தது ஒருபடியின்றி பறவை பசு நிறராய் பண்ணியது என் முன்னைவினை பான்மை என்பர். அது முன்வினை. அப்ப முன்வினை சொல்ற சமயங்களுக்கு பூரா ஒரு பொதுவா ஒரு தடை வரும், ஒரு கணையை தொடுப்பாங்க. முன்வினை சொல்ற சமயங்கள் பூரா அந்த கணையை வீசுவாங்க, எல்லாரும் அந்த கணையில விழுந்துருவாங்க பிளாட். எல்லாரும் சித்தாந்த சிவம் மட்டும் தான் நிக்கி. படைத்ததொரு படியின்றி பறவை பசு நிறராய் பண்ணியதென் அப்படின்னா முன்னைவினை பான்மை என்பர்னர். அடுத்த வினை உலதாயின் இறையேன் அப்படின்னா, முன்வினை காரணமா தானே பல விதமா இருக்கு. அப்ப வினையே பயனை கொடுத்துக் கொள்ளட்டுமே இறையேன் அப்படின்னா, வினைகள்லாம் சடம் அசேதனம். அசேதனம்னா அறிவற்ற சடம், சேதனம். அப்ப எடுத்த வினை உருவுருவது உயிரே தானே. வினைக்கு தகுந்த உடலை பெறுவது உயிர் தானே. அப்ப உயிரே தன் வினைக்கு ஏற்ற உடலை பெற்றுக் கொள்ளட்டுமே. ஒருவேளை அப்படி முடியும்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் தீவினைக்கு ஏற்ற உடலை பெற தயாரா இருப்போமா? தீவினைக்கு ஏற்ற பலனை பெற தயாரா இருப்போமா? ஏதாவது தப்பு பண்ணிட்டு யார் தலையிடா கேட்டலாம் மாதிரி தான் சமுதாயத்தில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த வழியிலையாவது போய் முன்னேறு, கார்டை தள்ளி எம்ப்ளாய்மெண்ட் போனீங்கன்னா கார்டை தள்ளிவிடு இல்லையா. வேற தாலுகா ஆஃபீஸ் ஆர்டிஓஸ் போனீங்கன்னா கூட ஒரு 100 ரூபா வச்சு முன்னாடியே நம்ம அப்ளிகேஷனை முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணிவிடு. இப்படி போயிட்டு இருக்கோம். நாம வந்து வினைக்கேற்ற உடலை எடுத்துக்கொள்வோமா? அதனாலதான் நமக்கு அந்த அறுவதே இல்லை. என்ன அப்படின்னா, உடலை பெற்ற பிறகுதான் எதையுமே இந்த உயிரால் அறிய முடியும். அப்படியான உடலை பெறுவதற்கு முன்பு இது எப்படி உடலை அறியும், அந்த உடலோடு எப்படி சேரும், சாத்தியமே கிடையாது. ஆகையினாலே அறிவற்ற இந்த உடலும் தானாக எதையும் அறிய முடியாத இந்த ஆன்மாவும் ஒன்றோடு ஒன்று சேருவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சார். ஏன்னா பாச நிச்சயம் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். சூத்திரத்தோட மையக்கருத்து தாங்க நமக்கு மனசு நிக்கணும். திருப்புதல் பண்றதே அதுக்காக தான். ஒன்றாய் வேற உடனா என்ன உங்களுக்கு தெரியாமலே இருக்கு, நீங்க பல தடவை கேட்டீங்க, ஞாபகம் வச்சிருப்பீங்க. நீ ஐயா ரெண்டாம் சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தர் கேட்கறீங்க. இந்த ரெண்டாம் சூத்திரம் வந்து அதை வந்து உயிர்களோடு அத்துவிதமா இருப்பான்னு சொல்லுது, அப்புறம் இருவினையின் போக்குவரவு புரிய சொல்லுது, அப்புறம் தாதான்மிய சம்பந்தம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, சூத்திரத்துக்குன்னு ஒரு கருத்து தானே இருக்கணும். ஒரு பொருள் முதலிய சூத்திரத்தானும் யாரே தொழுகாட்டிய சொல்லியிருக்காரு. அப்ப என்னுடைய மைய இதெல்லாம் சொல்லி இது மூலமா அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, பாசம்னு ஒரு பொருள் இருக்கணும், இருவினை உண்டு, மாயை உண்டுன்னு இந்த துணை காரணங்களுக்கு உண்மை கூறினார். ஆணவமும் பாசம் தான், அது ஏய்பு பற்றி நாலாம் சூத்திரத்தை சொல்லியிருந்தார் இல்லையா. ஆகவே அந்த துணை காரணம் என்னச்சா, சக்தி தானே சார் துணை காரணம். அங்க தண்டு சக்கரம் மாதிரியே இங்க சக்தி தானே. அந்த சக்தியின் வழிவந்த துணை காரணம் இருவினைன்னு சொல்வார்கள். இறைவனை சக்தி ஆணை துணை காரணம், இறைவனே அதன் வழிவந்த துணை காரணம் அப்படிம்பாங்க. பாச நிச்சயம் பெறப்பட்டு, ஏன்னா இறைவனை ஒண்ணு இல்லாட்டா உயிர்களை பல்வேறு வேற்றுப்பட்ட பிறவிகளிலே, வேற்றுமைப்பட்ட பிறவிகளிலே தோன்ற வைப்பதும், வேற்றுமைப்பட்ட போகங்களை ஊட்டுவதும், வரையறுக்கப்பட்ட ஆயுள்காலமும் பல வேறு வகையாக இருப்பதும் வந்து முறையில்லாததாயிரும். ஆகவே அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டாம்தான் இருவினை. இருவனைக்கு இருவினை இருந்தால் அதுக்கு பற்றுக்கோடு உண்டு, அதுவே மாயை அப்படின்னு நுணுக்கமா தான் பிறப்பார் மேகண்டார் வந்து, நுணுக்கமா தான் சொல்லுவார். தீவிரதர சத்தினிபாதிகளுக்கு தான் சிவஞான போதம் மட்டும் படிச்சா போதும், அவர்களுக்கு தான் அவர் சொல்லியிருக்கார். நாம மற்ற உரைகள் நூல்கள்லாம் துணை கொண்டு படிக்கிறோம். சரி, மூன்றாம் சூத்திரம் பசு நிச்சயம் செய்தது, அது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். பசு நிச்சயம்னா நாம யார், நாம உண்டு, நாம ஒரு பொருள். ஏன்னா தான் ஒரு பொருள் என்றே உணராதாரும் சொல்வார், அவை இலக்கத்தை சொல்வார். தான் ஒரு பொருள் உண்டே உணராதவர்கள் இருக்காங்களாம், என்ன வேடிக்கையான ஆட்கள் பாருங்க. தான் யார், ஆன்மா என்பது என்ன? இந்த காலத்தில் வந்து நீங்க பெரிய பெரிய தத்துவ ஆசிரியர்கள் ஆங்கிலத்தில் கட்டுரைகள் எல்லாம் எழுதி குவிக்கின்றார்கள். எல்லாரும் எல்லா ஆராய்ச்சியாளர்களும் தத்துவ ஆராய்ச்சியாளரும் எழுப்பிக்கொள்ளும் கேள்வி என்னவென்றால், முதல்ல அந்த சொற்பொழிவு ஒரு மோட்டிவேட் பண்றது என்னன்னா, நீ யார் அல்லது நாம் யார் சிந்திக்க வேண்டும். சில நான் யார் யாருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க, அவருடைய கடைசி வரை நாம் யாருன்னு சொல்லவே மாட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம். என்ன சைக்காலஜி அப்படின்னு ஒரு பேப்பர் உண்டு பிஎட்டுக்கு, அது வந்து நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அந்த பிஎட்ல ஆசிரியர்கள் யாரும் படிச்சுதான் ஆகணும். பரிசு எழுதி முடிச்ச உருவா கேட்டா என்னன்னு தெரியாது சைக்காலஜி, அப்படி படிச்சதுதான். ஆனாலும் ஒரு சமயம் அது தேர்வுக்கு தயார் பண்ணும் போது படிச்சுட்டு இருக்கும் போது, மனம் என்றால் என்ன அப்படின்னு அவங்க வந்து அதை வரையறுக்க புகுகின்றார்கள். அது மனமா இருக்குமா இது மனமா இருக்குமான்னு சொல்லி பக்கம் பக்கமா எழுதி ஏதோ சொல்ல போறாங்க பார்ப்போமேனு பார்த்தா கடைசியில், ஆகவே மனம் என்பது என்ன என்று வரையறை செய்ய இயலாது அப்படின்னு முடிச்சுட்டாங்க. இங்க எல்லாம் வரையறை செய்து வச்சிருக்காங்க, அளவை முறைப்படி சும்மா ஏதாவது வரையறை இதை ஒத்துக்கிட்டா நீ செய்வோம் இல்லது போ அப்படி அந்த கிடையாது. அளவை முறைப்படி அளவை நெறி நின்று அந்த வரம்புக்குள் நின்று இலக்கண வரம்புக்குள் நின்று இப்படி பொருள் கொள்ளலாமா அறிவுக்கு பொருந்துமா அளவை இயல்படிப்படி அதை நிறுவனம், இப்படி சொன்னா அது இலக்கணத்துக்கு பொருந்துமா நிறுவனம் அப்படி நிச்சயம் பண்ணி வச்சிருக்கின்றார்கள் முடிந்த முடிவாக. அதனாலே நாம தெளிவா சொல்றோம் ஆன்மான் ஒரு பொருள் உண்டு, இல்லவே இல்லைன்னு ஒருத்தன் வந்து அப்படி இல்லவே இல்லைன்னு அறிந்து கொண்ட பொருள் ஒன்று இருக்க வேண்டும், அதுவே ஆன்மா. அந்த அறிந்து கொண்ட பொருளும் இல்லை என்றால் என்னை ஈன்றவள் மலடி என்பதனோடு ஒக்கும் அப்படின்னு சுவாமி எழுதுவார் அந்த இடத்துல. அப்புறம் அடுத்தால ஒருத்தன் தூள உடலே ஆன்மாங்கிறான். என்ன தூள உடலே ஆன்மா, அது எனது வீடு எனது மனைவி என்று பிரிதின்கிழமையாக சொல்வது போல எனது உடலும் அப்படி சொல்றான். ஆகவே உடல் வேறு. அவன் சொல்றான் ஆன்மா இல்லைன்னு அறிந்து கொண்ட அறிவு தான் ஆன்மாங்க, அந்த அறிவு உடல்ல தான் நிகழுது, எனவே உடலே ஆன்மான்னா. ஆனால் எனது உடல் என்று பெரிதின் கிழமையாக சொல்வதனாலே அதெல்லாம் விவரமா பார்த்தோம் நாம, உடல் வேறு உயிர் வேறு. சரி, உடலுக்கு அறிவு கிடையாது தான், உடல் சபமான போது உடலுக்கு உணர்வு உண்டு கிடையாது. ஒரு பொருளுடைய குணம் பிரிந்த பிறகு அந்த பொருளை நம்ம பார்க்க முடியுமா? ஒளி இல்லாத நெருப்பு, இனிப்பு இல்லாத வெள்ளம், இப்படி நம்ம நினைச்சு பார்க்க முடியுதா? அறிவு தான் உடலுக்கு குணம்னா சபமாகிற நிலையில உடல் இருக்கு அறிவை காணுமே, குணி இருக்கு குணத்தை காணுமே, அப்படி எந்த பொருளையாவது அப்படி பார்க்க முடியுமா நாம? ஆகையினாலே தூள உடல் உயிர் அல்ல, தூள உடல் உயிர் ஆகாது. அப்ப அந்ததான் ஒத்துக்கிட்டான், ஆமா உடலுக்கு அறிவு கிடையாது தான், ஆனா உடலில் உள்ள ஐம்பொறிகள் தான் அறிவுள்ளவை, அவை தானே அறிகின்றன. ஐம்பொறிகள் இல்லாட்டா எந்த விடயத்தை அறிய முடியுமா? ஆகவே ஐம்பொறிகளே ஆன்மான்னா. அது சொன்னா ஒரு பொறி அறிந்த விடயத்தை இன்னொரு பொறி அறியாது, ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு விடயத்தை தான் அறியும். ஆனால் ஐந்து பொறிகளையும் கொண்டு ஐந்து விடயங்களையுமே அறிவது எது? அதுவே ஆன்மா. ஐம்புலன் அறிதலின் சொன்னார், முற்றுமை போட்டுக்கணும். ஐம்புலனும் அறிதலின், ஒவ்வொன்றை மட்டுமே அறியும் பொறிகளுக்கு வேறாக ஆன்மா உள்ளது, அப்படி வச்சிருக்கார் தர்க்கத்தை. அப்புறம் ஒடுக்கம் அறிதலின், ஏற்கனவே சொன்னதுதான், ஒடுக்கம் இங்க சங்காரம்னு பொருள் பண்ணிடக்கூடாது, நடத்தும் போதே சொன்னதுதான். மூன்றாம் சூத்திரத்தில் வருது ஒடுக்கம் என்னது கனவு, அது வந்து நம்ம சங்காரம்னு பொருள் பண்ணிடக்கூடாது, பொதுவான பொருள் அதுதானே, அதுக்கு அப்படி சொல்றாங்க. ஒடுக்க கனவு அறிதலின், கனவில் நிகழ்ந்தவற்றை நனவிலே மயங்க இருக்கின்றது. சூக்ம உடல் தான் ஆன்மான்னு சொன்னா கனவுல கண்டவற்றை நனவுல வந்து உள்ளபடி சொல்லணும். இப்ப உங்க நனவுல வந்து ஒரு நிகழ்ச்சியை பாக்குறீங்க ஒரு இடத்துல, இங்க என்னெல்லாமோ நீங்க கேட்கறீங்க, இதை நனவு உங்க வீட்டுல போய் எப்படி தெளிவா சொல்லுவீங்க? சப்ஜெக்ட் இருந்து விட்டுருங்க, வீட்டுல உள்ளவங்ககிட்ட போய் நீங்க சப்ஜெக்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இதுக்கு நீங்க இன்னும் கூட பத்து நாள் அங்கே இருந்தாலும் சொல்லிடுவாங்க பிரபு. என்ன இங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளை பாக்குறீங்க, இது அங்க விவரிக்கீங்கன்னு வைங்க, நனவில் ஒரு இடத்தை கண்டவற்றை இன்னொரு இடத்துல எப்படி தெளிவா சொல்றீங்க? அதே மாதிரி கனவுல கண்டவற்றை நனவுல சொல்ல முடியுதா? ஆகையினால சூக்கம் உடல் வேறு அண்ணா வேறு. ஏன்னா அந்த உடல் மாற்றம் நிகழ்ந்து பாத்தீங்களா, கடவுளை சூக்கம் உடல் மட்டும்தான், ஆனால் நனவுட சூக்மனோட துணை கொண்டு தூள உடலே சார்பாக கொண்டுதான் நனவுல எல்லாத்தையும் அறியிறோம். ஆகையினால கனவுல கண்டதை நனவுல வந்து அவ்வளவு தெளிவா சொல்ல முடியல உடல் மாறுறதுனால. ஆகவே சூக்கம் உடல் வேறு ஆன்மா வேறுன்ட்டார். அடுத்தவன் பிராணம், பிராணவாயுவே ஆன்மான்னா அவன் சொன்ன காரணத்தை வச்சு அவன் மறுத்துட்டார். அதான் ரொம்ப அருமையான ஒரு லாஜிக் மெய்கண்டாற்ற உள்ள தர்க்கம் இருக்க, அது வந்து நம்ம நம்முடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இப்படி ஒரு தர்க்கம் இருக்க முடியுமா? எந்த நூல்ல இருக்க முடியும் சொல்லுங்க பாபு? அவன் சொல்றத பார்த்தா நமக்கு அப்படி மயக்கம் வருதுங்க. ஆஹா, அவன் சொல்றத காரணத்தை பார்த்தா பிராணவாயுவே ஆன்மான்னு நம்ம முடிவு பண்ணிருந்தோம். அவன் சொல்றத காரணத்தை வச்சு பிராணவாயு ஆன்மா இல்லங்கிற எது அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவனை சப்போர்ட் பண்ணிருக்கோ அதே வந்து அவனுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப எப்பேற்பட்ட ஒரு தர்க்கம் பாருங்க, இந்த அடிப்படையில் தான் பிராணவாயு ஆன்மாங்கயா, அடப்பாவி சேம் சைடு கோல் போடுதேப்பா அப்படிங்க. எனக்கு உன் காலவாரி விட்டுட்டது என்ன என்னன்னா, உறக்கத்தில் ஒவ்வொரு அவத்தையும் வருது பாருங்க. உங்களுக்கு சொல்லல, நீங்க நனவுதான் இருக்கீங்க நான் நம்புறேன். சூத்திரத்தை சொல்றேன், தூள உடலே ஆன்மா, ஐம்பொறிகளே ஆன்மாங்கும் போது நனவு நிலையை பத்தி அங்க பேசுறான். இவன் வந்து சூக்கம் உடல் தான் ஆன்மாங்கும் போது அது கனவு ஆங்கிறது, அதனால அதுதான் ஆன்மாங்கான். இப்ப கனவுத்தை வந்துட்டு இப்ப என்ன சொல்றான், சூக்கம் உடல் கனவு வரதான் அறியுது. அவன் சொன்ன ஐம்பொறிகள் நனவுலதான் அறியுது, ஆனா சூக்க உடல் கனவுலையும் அறியுது, சூக்க உடலே ஆன்மான்னா. இவன் சொன்ன சூக்க உடல கனவு தான் அறியுது, ஆனால் எங்கள் பிராணவாயு தான் உறக்கத்திலிருந்து வெளிப்படுகிறது, பேருக்கத்திலிருந்து வெளிப்படுகிறது. எனவே அந்த பிராணவாயுவே ஆன்மான்னா, அதனாலதான்ப்பா அது ஆன்மா இல்லைன்னு சொல்றோம் அப்படிங்கிறவர். அதனாலதான் அது ஆன்மா இல்லைன்னு சொல்றோம். என்னன்னு அதுதான் அறியக்கூடிய முதலியாக இருந்தால் அது தொழிற்படும் போது ஏனைய கருவிகள் ஓய்ந்து கிடக்க முடியாது இல்லையா. அறிந்திடும் முதலியாயின் அது நிற்க கரணம் போகா அப்படின்னார் அருண் சிவம். அவ்வளவு பெரிய வாக்கியம் சொன்னார், மெய்கண்டால் அதுக்கு வெண்பா சொல்லியிருக்காரு, ஒரு உண்மையை அதுல தொக்க வச்சிருக்காரு அவ்வளவுதான். உண்டிவினை இன்றி உயிர்த்தலான்னு சொல்லியிருப்பாரு, உண்டிவினை இன்றியும் உயிர்த்தலான் அப்படின்னு ஒரு உண்மை தொக்கணிக்கும் அதை போட்டுக்கிடணுமா. அந்த உண்மைக்கு பொருள் அரவிந்த் சிவம் அவ்வளவு சொல்லியிருக்காரு, ஒரு வாக்கியமே எழுதியிருக்காரு. அப்ப மெய்கண்டாருடைய நிலை என்னன்னு பாருங்க. ஆகையினாலே இதுதான் அறியக்கூடிய கர்த்தாவாக இருந்தால் இது ஆயத்தமாக இருக்கின்ற நிலையில் ஏனைய கருவி கரணங்கள் எல்லாம் ஓய்ந்து கிடக்க மாட்டா, ஆனால் ஓய்ந்து கிடக்கின்றன. எனவே இது ஆன்மா அல்ல, இதுதான் அறுத்தாபத்தின்னு சொல்லுவாங்க. அறுத்தாபத்தி அளவையெல்லாம் வந்து திருக்குறள்ல வந்து பரிமேல் இடத்துல காட்டுறார். தொல்காப்பியத்தை ஒரு இடத்துல நச்சினார்க்கணியர் காட்டுவார், எந்த இடம்னு கேட்காது, எங்க ஒரு இடத்துல காட்டுறார். இப்போ பார்த்தது அதெல்லாம் முன்னொரு காலத்தில் ஒன்ஸ் அப்பான் டைம். அதெல்லாம் என்ன ஐயா மாதிரி உள்ளவங்க டச்சில் உள்ளவங்க எப்ப கேட்டாலும் சொல்லலாம். இவர் சொல்வார், பரிமேலகர் சொல்வார், திணற் பொருட்டு கொள்ளாத உலகனின் யாருக்கும் விலை பொருட்டு ஊந்தருவார் குறள்ல, இது அறுத்தாபத்தி அப்படின்னு எழுதுவார். அந்த மாதிரி இப்படி இருந்தால் இப்படி இருக்காது, ஆனால் இப்படி இருக்கிறது, அதனால இதுதான் முடிவுன்னு சொல்றது. எல்லாம் அனுமானத்துக்குள்ள அடங்குங்க. இருங்க, நீங்க மூணு அனுமானம் தான் சொன்னீங்க, இப்ப மூணு பிரமாணம் தான் சொன்னீங்க, இப்ப அறுத்தாபத்தில் இன்னொரு பிரமாணம் சொல்றீங்களன்னா அனுமானத்துக்குள்ள அடங்கும். என்ன என்ன இதெல்லாம் இருக்கு, ஊருக்கு போக சொல்லிருங்க. ஏன்னா எல்லாம் அந்த மூணுக்குள்ள அடங்கும். நான் ரொம்ப வெரிசு இது பண்ண விரும்பல, சுருக்கமா தெரிஞ்சுக்கிட்டு போக போக விரிவா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து நான்காம் சுத்தத்தில் என்ன சொன்னாருன்னா, பிராணவாயு ஆன்மா இல்லைனாச்சா, அப்புறம் இது எல்லாம் சேர்ந்த சமூகம் தான் ஆன்மாமா. அதுக்கு இந்த சமூகத்துக்கு பேரு உடம்புன்னு பேருப்பா, தனுன்னு பேரு, அது மாயிலிருந்து தோன்றிய கருவி இயந்திரம்னாரு. அப்புறம் என்ன சொன்னா, இவன் சொன்னது பூரா சடம், இதுவரை சொன்னது பூரா, ஆனா பிரம்மம் சித்து பொருள் அல்லவா, எனவே பிரம்மமாகிய பரம்பொருளே ஆன்மான்னா, அது தானே உணரும் ஆன்மா. ஆனால் நாம சொல்கின்ற பசு இருக்க, இது அறிவித்தால் தான் அறியும். ஆகையினால பிரம்மத்துக்கு வேறாய் உணர்த்த உணரக்கூடிய ஆன்மா ஒன்று உள்ளது. பிரம்மமே ஆன்மானா, அது எதுக்கு உடம்பு கூட வாழ்க்கை சேரணும் இல்லையா. ஆகவே அது பொருந்தாது. அடுத்தால நானாம் சூத்திரத்துல இந்த ஆன்மாவானது அந்த கரணங்களிலும் ஒன்று என்று அப்படின்ட்டார் சொல்லி. ஆனாலும் அந்த கலங்களுடைய தேவை அதுக்கு அவசியம், நம்ம அந்த கலங்களுடைய தொடர்பு அவசியம் அதுக்கு தேவை. ஏன்னா இது ஆணவ மனத்தினாலே அறிவு தடைப்பட்டு அறிய முடியாமல் இருப்பதனாலே, இது வந்து படிப்படியாக அறிவு வளரக்கூடிய நிலையில் இருப்பதனாலே, இந்த உலக விடயங்களை எல்லாம் உணர்ந்து சிற்றின்பங்களை எல்லாம் துய்த்து இதற்கும் மேலான பேராக பேரின்பம் ஒன்று இருக்க வேண்டும்ங்கிற ஒரு நிலைக்கு உந்தப்பட்டு அப்புறம் வந்து முத்தி அடையணும். அதனால அதை வளர்க்கக்கூடிய முறை அப்படிதான். அதனால அந்த கலங்களோடு கூடி கூட்டி வச்சார். அதை அது என்ன பண்ணது, அந்த கரணங்களோடு கூடி அஞ்சவத்தை அடைகின்றது. நனவு, கனவு, உறக்கம், இலக்கண இயல், இலக்கண இயல் இது நாலாம் சூத்திரம். ஆன்மாவோட இயல்பு சொல்லிட்டார் இல்லையா. யாராவது அனுபவபூர்வமா அதை உணர்ந்துகிட்டு இருக்கலாம், இலக்கணத்தை இருக்கட்டும், நூல் மூலமா உணர்ந்தா போதும். அனுபவபூர்வமா ராத்திரி பாத்துக்கலாம், ஏன்னா இப்ப நூல் மூலமா உணர்ந்தா போதும். அப்புறம் அஞ்சாம் சூத்திரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஓயாம போட்டுட்டு சித்தாந்திகள் மேல சிலருக்கு ஏன் ரொம்ப வருத்தம் வருதுன்னா, இந்த ஆன்மாவை அறிவுடைய பொருள்னு சொல்லிட்டு, ஏன்னா சடப்பொருள்னு சொன்னா நம்மளை ஒரேடி அடித்து வீழ்த்திடலாம், நம்ம அதுவும் சொல்ல மாட்டோம். அறிவுடைய பொருள்னு சொல்லிட்டு நான்மாவுக்கு முதன்மையும் கொடுக்க மாட்டோம். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப வருத்தம், இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எப்பெல்லாம் வாரி விடலான்னு இடம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இப்ப முடிச்சுட்டாங்க, ஏன் ஆன்மாவா அறிவுக்கு தானே அந்த கரணங்கள்லாம் கூட்டி வச்சார், ஆன்மாவின் அறிவை விளக்குவதற்கு தானே அந்த கரணங்கள் பொறிகள் எல்லாம் அவற்றோடு கூடி நின்று நனவு நிலையில் அறியும், அப்புறம் கனவு உறக்கம்னு அஞ்சவத்தைப்படும். சரி, இந்த ஆன்மா இப்படி அந்த கரணங்களோடும் பொறிகளோடும் கூடி அதை அறிஞ்சிட்டு போறது, அதனுடைய அறிவை விளக்குவதற்கு கருவிகள் வேண்டும். வெளியில வரைக்கும் விளக்க வேணும்னு கொடுத்துருக்கீங்க, நீங்களே சொல்றீங்க. அந்த விளக்க விஷயம் அறிதமா அறிஞ்சிட்டு போறாங்க. இந்த இடத்துலயும் வந்து பதிப்பொருள் உணர்த்த வேண்டுமா அப்படின்னா, இவ்விடத்தும் தமது முதல் உபகாரம் வேண்டும். அதான் மையக்கர் சொன்னார், எண்ணுதலிச்சுவனின் தமது முதல் உபகாரம் உணர்த்துதல் உதலிச்சு. முதல்னா முதல்வன், அவனுடைய அருள் திருவருள். இங்க இந்த இடத்துல திரோதான சக்தி அருள் தான் சொல்லியிருப்பாரு, தமி அருள் தான் சொல்லியிருப்பாரு. பாத்திருக்கீங்க நீங்க சூத்திரம், உங்களுக்கு புதுசு இல்ல. தமி அருள் தான் சொல்லியிருக்காரு. ஆனா அருள் என்பது ஏற்புலி கோடலால் திரோதான சக்தியின் மேல் நின்றதுன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல எந்த பொருள்களும் பார்த்த பொருள்களும் தான் ஏற்புலி கோடல்ங்கிற உத்தி. அதுக்கு வேற பொருள் இருக்கலாம் அருள் சக்தின்னு. இந்த இடத்துல திரோதான சக்தி. திரோதான சக்தி என்னன்னா அருள் சக்தி வந்து ஆன்மாவுக்கு முத்து இன்பத்தை கொடுக்கின்ற நிலையில அருள் சக்தின்னு வழங்கப்படுகிறது. ஒரே சக்தி தான், வினைக்கீடான போகங்களையே ஊட்டி கொண்ட நிலையில திரோதான சக்தி. அப்ப ஒரே சிவசக்தி வினை இருக்கின்ற ஆன்மாக்களிடம் திரோதான சக்தி என்ற நிலையில் விளங்குகின்றது. யாருக்கு வினை இருக்கும்? மலச்சார்பு உள்ளவர்களுக்கு. மரத்தில் நீங்கி வினையிலும் நீங்கி ஆன்மாக்களுக்கு அது அருள் சக்தியா வழங்க சிவத்தை ஊட்டுதுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்ன நுட்பமான இலக்கணங்கள்லாம் இருக்கு திரோதான சக்திக்கு. அதெல்லாம் நீங்க வந்து சிற்றுரை பாடியவன் படிக்கும் போது போங்க. வெறி படிப்பு வந்து இப்ப படிச்சதை பார்த்தா சரி சிவஞான போதம் இவ்வளவுதானே அப்படின்னு கூட சில தோணலாம். எல்லா சூத்திரங்களும் தெளிவா இருக்கு, இவ்வளவுதான் சிவஞான போதம் தோணலாம். இது ஒரு கல்வி. கதையே என்ன சொல்லிட்டு இருக்கோம் நாம, ராமாயணம் 5 நிமிடத்திலும் பேசலாம், 50 நிமிடத்திலும் பேசலாம், 50 வருடத்திலும் பேசலாம் சொல்லிட்டு இருக்கும் போது சாஸ்திரம் கேட்கணுமா? ராமாயணம் 4 வரி கேட்டா இவ்வளவுதான ராமாயணம் முடிஞ்சிருந்தா இருக்கும். ஆனா உள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? அங்கேயே சொன்னா இங்க எவ்வளவு சொல்லலாம்? மாபாடியம்லாம் எதுக்கு இருக்கப்போ? ஆகவே இது அடிப்படை, அடிப்படைகளை தெரிஞ்சு கொண்டு போகின்றோம். என்னவென்றால் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, கண்ணாடி மாதிரி, கண்ணாடி காணக்கூடிய கண்ணை வந்து அதுல ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தா அந்த குறைபாடுகள் பாதிக்கப்படாம கொஞ்சம் தெளிவாக்கி காட்டும், காட்சி அவ்வளவுதான். ஆனா கண்ணாடிக்கென்று காணக்கூடிய தன்மை இருக்கின்றதா? இல்லை இல்லையா, கண்ணுக்கு துணை செய்கின்றது அவ்வளவுதான். அதே மாதிரி ஆன்மாவுக்கு இந்த கருவிகள்லாம் துணை செய்யுமா ஒழிய ஆன்மாவுக்கு இந்த கருவிகள் போய் அறிவிக்க முடியாது. என்ன பாத்துக்கோ, இதுதான் உருவம், இதுதான் ஓசை அப்படின்னு அது அவன் அறிவிக்காது. அறிவதற்கு துணை செய்யும் கண்ணாடி மாதிரி சொல்லிட்டேன். அப்ப அறிவிப்பதற்கு கண்டிப்பா திருவருள் வேண்டும். ஆனால் இந்த பொறிகள் எப்படி தம்மையும் ஆன்மாவையும் அறியாதோ அது மாதிரி ஆன்மாக்கள் எல்லாம் தம்மையும் முதல்வனையும் அறியான்னு சொல்லிட்டார். அப்ப இதோட மையக்கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஜீரணிச்சுக்கிட கஷ்டமா இருக்கும். மையக்கருத்து என்னன்னா பாச இலக்கணம். ஏன்னா இலக்கணம் எல்லாம் இருக்கு, பாச இலக்கணம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திரோதான சக்தி தானே சொல்லியிருக்காரு தம்மி அருள்னு. திரோதான சக்தி தன்னை காட்டிக்கொள்ளாமல் உயிர்களுக்கு தோன்றா துணையாயிருந்து வினைப்பலன்களை ஊட்டுகிறது அப்படின்னு திரோதன சக்தியின் இலக்கணம் நீங்க பெற்றீங்க. திரோதன சக்திக்குள்ள மாஜையும் கண்மமும் அடங்குங்க, அதான். அது எனக்கு சங்கடமே இல்லை. உண்மை விளக்கத்தில் ஐயா சொல்லிட்டாங்க, திருவருள் பயனில் அம்மா சொல்லிட்டாங்க. என்னது திரோதன சக்தி நகரமா? 5 இடத்துல நகரம் தானே. அடிக்கடி இந்த இடத்துல எனக்கு திரோதன சக்தி ரொம்ப தீவிரமா வேலை செய்யும், நகரமா மகரமான்னு குழம்பிட்டு இருப்பேன். அந்த நகரம் தானே திரோதன சக்தி, அதுலதான் மாயகன்மம் இருக்கு. 5 இடத்துல மாயகன்மம் இல்லையே. ஏன்னா மகரம் மானா வந்து ஆணவ மரத்தை தான் சுட்டுது, யானா உயிர், வானா திருவருள், சீனா சிவம் ஆயிட்டுது. அப்ப மாயகன்மத்தை எங்க? 5 இடத்தையும் ஆகமமும் அருமறையும் புராணமும் இதிகாசமும் நாங்க கடைசியில மாயகன்மத்தை காணும் ஐயா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அப்ப சொன்னாங்க என்ன அப்படின்னா திரோதன சக்திக்குள்ள மாயகன்மங்கள் இருக்கின்றன அப்படின்னு திருவருள் பயனில் கூட ஏதோ ஒரு குரல் சொல்லியிருப்பாராம், கேள்விப்பட்டிருக்கேன், ஞாபகம் இல்லை எனக்கு. நீங்க நீங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்பீங்க, பாத்துக்கோங்க. அப்ப திரோதன சக்தியில மாயகன்மம் அடங்கும்னு படிச்சிருக்கீங்களா திருவருள் பயனில்? அதே தான். அப்ப இங்க பிரச்சனையே இல்ல, திரோதன சக்திக்கு தான் இலக்கணம் சொன்னார் 5ஆம் சூத்திரத்துல. மாயாகன்மங்கள் திரோதன சக்தியில் அடங்கும், எனவே அவற்றின் இலக்கணமும் பெறப்பட்டது அப்படின்னு சிவஞான எழுதிட்டான். சரி, அடுத்தால 6ஆம் சூத்திரம் அது என்ன சொல்றாரு? மேலை சூத்திரத்தில் தம்முணர்வின் தமி என்று கூறப்பட்ட அந்த முதற் பொருள் அளவிகளால் அறியப்படும் பொருளோ அப்படின்னா? இல்லை, அளவிகளால் அறிய முடியாது. அப்ப அறியவே முடியாத பொருளோ? அதுவும் இல்லை. ஏன் அளவிகளால் அறியப்படும் பொருள் கொண்டா என்ன குற்றம்? தம் உணர்வின் தமியாகிய முதற் பொருள் அளவைகளால் அறியப்படும் பொருளாயின் நிலையற்ற அசத்து பொருளாம். அசத்து பொருளா வேற ஒண்ணும் இல்ல, நாம அதை சுத்தி தான் உட்கார்ந்துருக்கோம். நம்ம சுத்தி இருக்கிற எல்லாம் அசத்து பொருள்கள் தான். இதுல அசத்து பொருளா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தெரியாம தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. மழையில இருந்துகிட்டே மழை தெரியாதுன்னு சொல்ற மாதிரி அது என்ன? நம்ம சுத்தி உள்ள எல்லா பொருள்களுமே நம்முடைய உடம்பையும் சேர்த்து எல்லாம் தோற்றக்கேடுகளுக்கு உட்படுபவை, அதான் அசத்து, வேற ஒண்ணும் கிடையாது இல்லையா. இந்த பொருள்கள் அறிய மாதிரி முதல்வனையும் தம்முணர்வின் தமையையும் அறிய முடியும்னா அவனும் இந்த பொருள்கள் ஒன்னா இருவான். எப்பதான் விஞ்ஞானி என்னைக்கோ கண்டுபிடிச்சிருப்பான சிவருமான இல்லையா? ஆகையே அது அதை அறிவினால் அறிய முடியாது. ஒரு வழியாலே அறிய முடியாதுன்னா என்ன பிரயோஜனம் அந்த பொருளை பத்தி பேசி? அது இல் பொருள் ஆயிரும், முயல் கொம்பு மாதிரி ஆயிரும் பிறகு. ஆகையினாலே இந்த இறுதினா நல்லது, இப்படி ரெண்டு பகுதியிலையும் சொல்லாம இரண்டு வகையான் வேறொரு ரெண்டு வகையால சொல்லணுமா? எப்படின்னா பாசஞான பசஞானங்களாலே அறிய முடியாத பொருள் அதுதான் சிவம்னு பேரு. பதிஞானத்தால் மட்டும் அறியக்கூடிய பொருள் அதான் சத்துன்னு பேர். சரி, இப்ப பாசஞானம்னா என்ன? என்ன சார் பாச கூட்டங்கள் எல்லாம் சடம்னு சொல்லிட்டு இப்ப பாச ஞானம் அதுக்கு ஒரு ஞானத்தை சொல்லியல சார் அப்படின்னா சிவஞான சுவாமி எழுதிட்டா. பாச கருவிகளின் வாயிலாக ஆன்மாவிடம் நிகழும் ஞானம். இது சிற்றறிவு, இதுதான் பாச ஞானம். பசு ஞானம்ங்கிறது என்ன? இந்த ஆன்மாவானது இந்த கருவிகள் வேறு தான் வேறு அப்படின்னு கருதுகின்ற நிலை, அதான் பசு ஞானம். அப்ப வந்து தன்னையே மதித்து நிற்கின்ற ஒரு நிலை எண்ணம் வரலாம், அதான் பசு ஞானம். பதிஞானம் என்பது திருவருள் தான். சிவஞானம், பதிஞானம், திருவருள் எல்லாம் ஒன்றுதான். அந்த திருவருளால் தான் நான் அவரையும் அறிய முடியும். ஆகையினாலே அவன் சத்துப்பொருள். எப்படியும் அறிய முடியுது பார்த்தீங்களா, அவர் வழியால. அதனால அது உள் பொருள் தான், சத்து தான் சொன்னார். என்று ஒருவர் மெய்யுணர்வின் நிலை பெற்று உயர்ந்தோர். இங்க முதல் சுத்தத்து ஒரு புலவர் இருக்கு, இங்க ஒரு உலகே இருக்கு, சுவாமியோட விளக்கத்துக்குனே இருக்கு. அங்க புலவர்னா அளவை நூல் உணர்ந்தோர் பாரு, இங்க உலகைன்னா மெய்யுணர்வில் நிலை பெற்று உயர்ந்தோர் சொல்லிடுவார். இப்படி சொல்லிட்டு அப்புறம் ஏழாம் சூத்திரத்தில் இருந்தார். ஏழாம் சூத்திரத்தில் என்ன மையக்கருத்து? என்ன சாதிக்கும் அதிகாரியின் இயல்பு உணர்த்துகின்ற. சாதிக்கும் அதிகாரி யாருன்னு சொல்லுது? என்ன சாதிக்கும், என்ன சாதிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இப்ப முப்பொருள்களின் நிச்சயத்தை முப்பொருள் உண்டு நிச்சயப்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க மூணு சூத்திரத்துல. முப்பொருள்களின் இலக்கணங்களை எல்லாம் அடுத்த மூணு சூத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெரிஞ்சு என்ன செய்யணும்? தெரிஞ்சு என்ன ஆகப்போது? தெரிஞ்ச பிறகு தெரியுதுக்கு முன்னாடி எப்படி இல்லாம இருந்தோம் நாம? முப்பொருள்களின் இருப்பெல்லாம் தெரியுதுக்கு முன்னாடி, அவற்றினுடைய இயல்புகள் எல்லாம் இலக்கணங்கள் எல்லாம் அறியதுக்கு முன்னால எப்படி எப்படி இல்லாம இருந்தோம் நீங்க? இப்போ முப்பொருள்களும் உள்ளனு உறுதியா தெரிஞ்சுட்டோம், அவற்றின் இலக்கணங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன செய்ய வேண்டும்? நிற்க அதற்கு தக சொல்லியிருக்காரு இல்லையா, அங்கதான் வரலாறு உண்மையதி காலத்துக்கு. கற்க கசடரன்னா ஆறு சுத்தத்தோட போயிடலாம். என்ன நிற்க அதற்கு தக? அப்ப என்ன அப்படின்னா அதை ஒரு கேள்வி கேட்டு கொண்டு வர. ஆறாம் சூத்திரத்துல சத்து, இது சத்து, சிவம் நிலையான சத்து, உலகம் நிலையற்றது அசத்து அப்படின்னு அறிந்து கொண்டோம் இல்லையா. அப்படி அறிந்து கொண்ட பொருள் சத்தா அசத்தா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது, அப்படி அறிந்து கொண்ட பொருள் சத்துமாகாது அசத்துமாகாது. அந்த பொருள் சத்தையும் அறியும் அசத்தையும் அறியும், ஆனால் அந்த பொருள் சத்துமல்ல அசத்துமல்ல. சத்தசத்து அறிவது ஆன்மா, தான் சத்தும் அசத்தும் அன்று. நித்தனாய் சதசத்தாகி நின்றிடும் இரண்டன்பாலும் அப்படின்னா சித்தியார்ல சொல்லி வச்சா அதனால சொல்ல முடியுது, அல்லது நம்ம எல்லாம் ஊத்தி விட முடியுமா? என்ன அப்படின்னா ஆன்மா வந்து சிவத்தை போல சத்து பொருளும் அல்ல, உலகத்தை போல அசத்தும் அல்ல, ஆனால் இரண்டையும் அறியும். இரண்டையும் போது தெரியும், ரெண்டையும் அறியுமா? இப்ப கட்டிக்கால பொருளா இருக்கும் போது அந்த ஆன்மானா இரண்டால் அறியும். அசத்தின் துணை கொண்டுதான் அசத்தை அறியும், சத்தின் துணை கொண்டுதான் சத்தை அறியும். அது அதில் அழுந்தி அறியும். இரண்டின் கண்ணும் இருக்கணும், மூணு உருவு போட்டு சொல்வாரு பார்த்தோம் இல்லையா, அப்படி சொல்லியிருக்காரு ஏழாம் சூத்திரத்துல. இப்படி சொல்லியிருக்கிறது மூலமா என்ன தெரியுது? இதெல்லாம் சொன்னாரு சரி, என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஆன்மா இருக்கின்றதே இது இந்த அசத்தின் சார்பை விட்டு விட்டு சத்தை சார வேண்டும் குறிப்பு. ரெண்டையும் அறியும்னா சரி, ரெண்டு ஏதாவது அறிஞ்சிட்டு இருக்கட்டும் அப்படின்னு விட்ட முடியுமா? அறிய கொள்ளத்தக்கது எது? சத்தாக சிவம். விடப்பட வேண்டிய சார்பு எது? அசத்தாக உலக சார்பு. உலகம் அசத்து, அந்த சார்பை விட வேண்டும். சத்து சிவம், அந்த சார்பை கொள்ள வேண்டும் அப்படிங்கறது அதனுடைய கருத்து. சாதிக்கும் அதிகாரின்னு சொல்லியாச்சு, அப்ப நீ சாதிக்கணும் அப்படின்னு உணர்த்துறார். அப்ப நம்ம கேட்போம் எப்படி சாதிப்பது? நம்ம எந்த ஒரு சின்ன வேலைக்குமே கருவிகளின் துணை வேண்டும். இது பெரிய வேலை, இதுக்கு மேல இந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஒரு வேலையும் இல்ல. உலக சார்பை விட்டுட்டு சிவச்சார்பை கொண்டுட்டு அப்புறம் என்ன இருக்கு? ஒரு வேலையும் இல்லையே இல்லையா. நம்ம பணியில இருந்து ஓய்வு பெற்றா கூட அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பணி, குடும்ப பணி, ஏதாவது ஒரு பணி இருந்துகிட்டு தானே இருக்கும். ஆனால் எந்த பணி முடிந்து விட்டது என்றால் அப்புறம் பெரிய பொறுப்பு எதுவும் இல்லையோ, அப்பேற்பட்ட பணி இது. உலகச்சார்பை நீத்து சிவச்சார்பை கொண்டுட்டோம்னா அப்புறம் ஆனந்தத்திலே துய்க்க வேண்டிதான், அந்த ஆனந்தத்தை உயர்ந்து கொண்டிருக்க வேண்டியதுதான் பணி. நமக்கு பிடிச்சதை யாரும் பெரிய பணி பொறுப்புன்னு சொல்லி வந்துவிட மாட்டோம். ஏன்னா ஆனந்தமா வந்துகிட்டு இருக்கு, அதை யாராவது பணின்னு சொல்லுவாங்களா? ஓய்வு வேணும்னு கேட்பாங்களா? அப்ப போய் எந்த இழைப்பு விகாரம் எதுவும் கிடையாது, அங்க தன்மையில இருந்து உணர்ந்து கொண்டிருக்கலாம். அப்ப இவ்வளவு பெரிய சாதனையை சாதிக்கணும்னா அதுக்கு பெரிய கருவி, ஒப்புயர்வற்ற கருவி உண்டு வேணுவே. அப்படிங்கும் போது அந்த சாதனம் தான், அந்த கருவி தான் திருவருள் அப்படின்னா. அந்த திருவருள் உயிர்களுக்கு எப்படி வரும்னா, இந்த உயிர்கள் செய்யும் தவத்தால் வரும். சாதனமும் அது வரும் வழியும் சொல்றது எட்டாம் சதத்தையும் மையக்கருத்து. தவத்தால் வரும். மேலே சூத்திரத்திலே இரண்டலாம் ஆன்மா என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட சத்துமல்லாத அசத்துமல்லாத ஆன்மா இருக்கின்றதே, அது அசத்தை சார்ந்து, அதாவது உலகத்தை சார்ந்து, அந்த உலக வினைப்பயன்களை நுகர்ந்து உவர்ப்பு, அது இவ்வளவுதான், இவ்வளவுதான் யா உலகம் அப்படிங்கிற ஒரு உவர்ப்பு அந்த பக்குவம் வரும்பொழுது இதிலிருந்து மீள்வதற்கு வழி உண்டான்னு சிந்திக்க ஆரம்பிக்கும். சிந்திக்க ஆரம்பிச்சு ஏதாவது அப்போது அதனுடைய அறிவின் நிலைக்கு ஏற்ற ஒரு சமயத்தை தழுவும். தழுவி அந்த சமயம் நெறி நின்று அந்த ஒழுக்கங்களிலே பயின்று அதனும் மேலா சமயத்துக்கு வரும், அடுத்த பிறவியிலோ அல்லது அந்த பிறவியிலோ வரும். வந்து அப்படியே ஒவ்வொரு சமயம் நெறியாக ஒழுகி அதன் அந்த புண்ணிய விசேடத்தினாலே பாத்தீங்களா, எல்லா சமயத்திலும் நம்ம எப்படி மதிக்கும் பாருங்க. ஒவ்வொரு எல்லா சமயத்திலையும் புண்ணியம் செய்வதற்கு இடம் உண்டு. இந்த சமயத்து அடுத்த சமயத்தில் இருக்கியா உனக்கு நரகம் தான் அப்படிங்கிற பேச்சே நம்மகிட்ட கிடையாதுங்க. அங்க இருந்து புண்ணியங்கள் செய்வதற்கு வழி உண்டு, சான்றோர்கள் எல்லா சமயத்திலும் இருக்காங்க அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா அப்ப நம்ம சமயத்துக்கு என்ன மதிப்பு அப்படின்னா, இருவினையில எந்த வினை செய்தாலும் போக்குறவு தான், இருவினையின் போக்குறவு புரியன்ட்டர், தீவினைன்னு மட்டும் சொல்லல இல்லையா. பிறவி அறாதுங்க, பிறவி அற்று போய் அசத் உலக அசத்தாகிய உலக சார்பு, நம்ம நம்ம சூத்திர நடையிலே பேசுவோம். ஏன்னா நம்ம சூத்திர கருத்து தான் வேற மாதிரி பேசிட்டு இருக்கோம். உலக சார்பை நீத்து சிவச்சார்பை கொள்ளணும், என்ன உலகம் அசத்து, ஏழாம் சூத்திர கருத்திலே பேசணும். அசத்தின் சார்பை நீத்து சத்தின் சார்பை கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வாய்ப்பு சித்தாந்த சிவனா பிறக்கிறது தான். மற்ற சமயங்கள்ல எதுக்குங்க வச்சிருக்காரு, சித்தாந்த சிவத்துக்கு வாயிலாக வைத்தார் அந்த புண்ணியங்களை செய்து அதன் முயற்சி முதிர்ச்சியினாலே சைவ சித்தாந்த சமயத்திற்கு வந்து தவங்களை ஏற்றும் பொழுது அதிகாரம் அறிவுக்கு அறிவாக இருந்து உணர்த்தி வந்த அந்த பரம்பொருள் இப்பொழுது குருவாகவும் வந்து என்ன சொல்லும், நீ ஆன்மாவாகிய நீ என்னுடைய இனம், நீ நானும் சித்து நீயும் சித்து, சித்து பொருள் சித்து பொருளை சார்ந்து இன்பம் துய்க்க வேண்டும், ஆனால் நீ சடமாகிய உலகத்தை சார்ந்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். முதல் அவை இன்பம் தரும் நீ நினைச்ச, இத்தனை கோடி இன்பம் வைத்தான் சொல்லிட்டு பாடிட்டு அலைஞ்ச நீ, ஆனா இப்போது அது துன்பமே தருகின்றது என்பதை உணர்ந்து விட்டாய். ஆகவே இப்போது நான் உணர்த்தினால் நீ உணர்வாய், அதாங்க பக்குவம்.